భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థకం శ్రీ శఠకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్ సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం కలయామి కలిధ్వంసం కవిం లోకదివాకరం యస్య గోభిః ప్రకాశాభిః ఆవిద్యన్ నిహతం తమః శ్రీయపతియన சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவ்வாழ்வார்கள் பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடத்தே பக்தி செய்யவனும் அவனை அடைவதற்கு அவனே உபாயம் என்பதை இந்த ஜகத்து முழுக்க பரப்பினார்கள். அவர்கள் அனைவரும் கூடி 4000 திவ்ய பிரபந்தம் என்று கொண்டாடப்படுகிற அருளிச்செயல்களை பாடினார்கள். ஆழ்வார்களுடைய அவதாரம் துவாபர யுகத்தினுடைய இறுதியில் தொடங்கி கலியுகத்தினுடைய முற்பகுதியில் முதல் 400 வருஷங்கள் வரை நடந்தன. ஆழ்வார்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சிறப்பு. பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள் மாறன் சேரலர்கோன் துய பட்டநாதன் அன்பர்காய்த்தூளி நற்பாணன் நற்கரியன் ஈது இவர் தோற்றத்து அடைவான் இங்கு என்னும் ஒரு ஆச்சரியமான உபதேச ரத்தினமாலை பார்க்கிறோம். ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்திலே முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் அவதரித்தார். வரிசையாக பூதத்தாழ்வார் தேயாழ்வார் திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வார் குலசேகர் ஆழ்வார் பெரியாழ்வார் தொண்டரடிக்குடி ஆழ்வார் திருப்பானாழ்வார் திருமழிசை ஆழ்வார் என்னும் 13 அவதரித்தார்கள். அதிலே நம்மாழ்வாருடைய சிஷ்யர் மதுரகவி ஆழ்வார், பெரியாழ்வாருடைய குமாரத்தி ஆண்டாள், இவா ரெண்டு பேரையும் சேர்த்து முழுவதுமாக 12 ஆழ்வார்கள். இவர்களிலே தலைவர் என்று நம்மாழ்வார் கொண்டாடப்படுகிறார். கடைசியான ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். இந்த ரெண்டு பேருக்குமே இந்த 10 பேருக்குள் தனிச்சிறப்புண்டு. 4 வேதங்களுக்கு சமமாக 4 பிரபந்தங்களை பாடிய பெருமை நம்மாழ்வாரது. வேதத்துக்கு அங்கங்கள் 6. அந்த 6 அங்கங்களுக்கு சமமாக 6 பிரபந்தங்களை பாடிய பெருமை திருமங்கை ஆழ்வாரது. அப்ப வேதங்களுக்கு சமமாய் வேதத்தை தமிழாக்கி நம்மாழ்வார் கொடுக்க, வேத அங்கங்களுக்கு சமமாய் வேதாங்கங்களை தமிழாக்கி திருமங்கை ஆழ்வார் கொடுத்தார். இவர்கள் இருவரும் தான் 1000 பாசுரங்களுக்கு மேற்பட ஓர் பிரபந்தத்தை பாடியவர்கள். 30 20 10 11 100 87 7 96 120 143 இப்படி பல வகையிலும் பற்பல எண்ணிக்கைகளில் ஆழ்வார்கள் அருளிச்செயல்களை பாடிட்டார். ஆனா இவர்கள் இருவர் மட்டும்தான் 1000 பாசுரங்களுக்கு மேல் ஒரே பிரபந்தத்தில் பாடியவர்கள். இவர்கள் இருவரும் தான் நிறைய திவ்வதேசங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணியவர்கள். ஆழ்வார்களுடைய அருளிச்செயல்களிலே ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், பகவானை தரிசிப்பதற்கு அவர் எத்தனையோ ரூபங்களை எடுத்து கொண்டிருந்தாலும் இந்த கலியுகத்தில் நாம் இருக்கும் இடத்தில் நாம் இருக்கும் காலத்தில் இந்த ஊனக்கண்களால சேவிக்க முடியும்னால் அதுக்கு ஒரே ரூபம் அர்ச்சாரூபந்தான் இடம் கொடுக்கும். ஒரு விக்கிரக வடிவத்தில் கோயில் கொண்டு பெருமாள் சேவை சாதிக்கிறார். அங்குதான் நாம போய் நம் கண் கொண்டு சேவித்துக் கொள்ளலாம். பர வியூக விபவ அந்தர்யாமிகள் பகவானுடைய பரரூபம் வைகுண்டத்தில், வியூகரூபம் க்ஷீராப்தியில், விபவரூபம் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், அந்தர்யாமி ரூபம் நமக்குள்ளேயே ஹார்த ரூபியாய் ஹிருதயத்துக்குள்ளே எழுந்தருளி இருக்கிற பெருமாள். இந்த 4 வகைப்பட்ட ரூபங்களையும் நம்மால சேவித்துக் கொள்வதற்கு இயலாது. பரரூபம் எங்கோ உள்ளது, நாம் என்னைக்கோ ஒரு நாள் போகிறோம், அன்னைக்குதான் சேவிக்க முடியும். வியூக ரூபம் பார்க்கடல் எந்த திசையில இருக்குன்னு கூட நம்மால போய் பார்க்கறதுக்கு முடியாது. விபவாவதாரங்கள் இந்த நாட்டில் தான் நிகழ்ந்தன, ஆனால் அவை வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு யுகங்களில் நடந்தபடியால் நம்மால சேவிச்சுக்கிறதுக்கு முடியாது. ராமாவதாரம்னா திரேதாயுகம், கிருஷ்ணாவதாரம்னா துவாபர யுகம், நாம் இருப்பதோ கலியுகம். அப்ப காலத்தால வேறுபட்டு போயிடுச்சு, நம்மால சேவிக்க முடியாது. இடத்தால் வேறுபட்டு போயிடுச்சு, வைகுந்தத்தையோ பார்க்கடலையோ சேவிக்க முடியாது. நமக்கு யோகம் இல்லை, அதனால் உள்ளுக்குள்ள இருக்கிற ஹார்த ரூபியை சேவிச்சுக்க முடியாது. இந்த ஊனக்கண்களாலே இக்காலத்தில் இத்தேசத்தில் சேவிக்க முடியும் என்னால் அப்ப அர்ச்சாவதார பெருமாளை தான் சேவித்துக் கொள்ள வேணும். அதுல ஊற்றத்தோட நிறைய திவ்ய தேசங்களை பல்லாண்டு பாடி தேசங்களாக இருந்தவைகளை திவ்ய தேசங்களாக ஆக்கி கொடுத்த பெருமை ஆழ்வார்களையே சாரும். இப்ப நம்ம அந்த அம்மாழ்வார், திருமங்கி ஆழ்வார், இவர்கள் இருவருக்கும் உண்டான தொடர்பு, ரெண்டு பேரும் எப்படி பாசுரங்கள் பாடியிருக்கா, இருவருடைய அனுபவமும் யாது அப்படிங்கிறத அனுபவிக்கிறதுக்காகத்தான் இவ்விடத்தே கூடியுள்ளோம். கொடுக்கப்பட்ட தலைப்பு மாறன் நம்மாழ்வார், கரியன் திருமங்கை ஆழ்வார். மாறனும் கரியனும் இது கொடுக்கப்பட்ட தலைப்பு. மாறனும் கரியனும் கருத்தை அவரவர்களுக்குரிய இயற்பெயரை கொண்டும் பார்க்கலாம், அல்லது அவர்கள் சம்பாதித்த பட்டப்பெயர்களை கொண்டும் பார்க்கலாம். இப்ப நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் அப்படின்னு சொன்னா நேரடியா புரிஞ்சுப்பட போகுது, அவர் ரெண்டு பேருடைய பேர் அதுதான். இல்ல இன்னும் கொஞ்சம் மாற்றி மாறனும் கலியனும் அப்படின்னு சொன்னா, மாறங்கிறது நம்மாழ்வாருக்கு ஏற்பட்ட இயற்பெயர், உலக இயல்பிலிருந்து ஆழ்வார் மாறி இருந்தபடியால் அவருக்கு மாறன் அப்படின்னு திருநாமம். சாதாரணமா குழந்தை பிறந்தா ஆளும் கைகால் உழைக்கும், பசிக்கும், பால் குடிக்கும், ஆனா அது எதையுமே நம்மாழ்வார் பண்ணல. அவர் ஆழ்வார்க்கு நிகழ்ந்த அவதரித்து திருப்புலி ஆழ்வார் அடியில போய் யோகத்தில் அமர்ந்தார். 16 வருஷங்கள் வாய் திறந்து பேசலே, பால் குடிக்கலே, மலமூத்திரங்களை பெருக்கவில்லை. இப்படித்தான் அவர் இருந்திருக்கார். அதனாலதான் மாறன், உலக இயல்பிலிருந்து மாறி இருந்தபடியால் மாறன் அவர் திருநாமம் பெற்றார். திருமங்கை ஆழ்வாருக்கு இயற்பெயர் நீலன்னு பெயர், ஆனா இப்ப நாம் எடுத்துட்ட பெயர் கலியங்கிற பெயர். கலியன் கலியன் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். கலையாமி, கலித்வம்சம், கவிம், லோகதிவாகரம், உலகத்துக்கே சூரியனை போன்றவர் திருமங்கை ஆழ்வார். சூரியன் உதித்தால் வெளியிருட்டு விலகும். திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களாகிற சூரிய கிரணங்களாலே அஞ்ஞான அந்தகாரமாகிற உள்ளிருட்டும் சேர்த்து போகும். நமக்கு உள்ளூர இருக்கிற இருட்டு அஞ்ஞானம், பகவத் விஷயத்தை பத்தின அஞ்ஞானம், அந்த இருட்டு விலக வேணும் என்றால் சூரிய ஒளி வேணும். பரகாலங்கிற திருமங்கை ஆழ்வார் தான் சூரியனா, அவருடைய 1084 பாசுரங்கள் தான் சூரிய ஒளியான். அந்த ஒளியை வைத்தே நம்முடைய அஞ்ஞான அந்தகாரம் போய்விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவருக்கு கரியன் அப்படிங்கிற பேர் எப்படி ஏற்பட்டதுனால், பெருமாளிடத்திலேயே திருடியவர் இவ்வாழ்வார். அவர் பெரும் கள்ளராக வாழ்ந்து வந்தார், பெருமானையே கொள்ளையடித்தார், பெருமானிடத்தில் திருமந்திர உபதேசத்தையும் பெற்றார். அந்த நிகழ்ச்சி இன்னைக்கும் திருவேடுபறி உற்சவம் என்று திருநகரியில் நடைபெறுகிறது. சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கிற திவ்ய தேசம் திருவாலி திருநகரி. திருவாலி பெருமான் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு நாச்சியாரோடைய மூடு பல்லக்கில் எழுந்துருடுவார். அப்ப 4 தூதர்கள் திருமங்கி ஆழ்வாருக்கு, அவா போய் நிறைய திருவாபரணங்களோட ரெண்டு பேர் வரா, இன்னைக்கு இவாளை கொள்ளையடிச்சுட்டா அடுத்த 1 வருஷத்துக்கு கவலை இல்லை அப்படின்னு செய்தி சொல்லுவார். திருமங்கி ஆழ்வார் ஆடல்மானு தன்னுடைய குதிரையில் ஏறி அமர்ந்து வேகமா வந்து பல்லக்கை தடுத்து சுற்றி வந்து பல்லக்க கீழே வச்சுட்டு எழுந்துருள பண்றவா ஓடிபடுவா பயந்து போய். அப்ப திருமங்கி ஆழ்வார் அவ சாத்தி கொண்டிருக்கிற எல்லா திருவாபரணங்களையும் நகநட்டுகள் எல்லாத்தையும் கழட்டுவார், மூட்டையாக கட்டுவார். ஒன்னே ஒன்னு கால்ல போட்டிருந்த விரல்ல ஒரு சின்ன ஆபரணம் இருந்திருக்கும், அதை கையால எடுக்க வராது. அப்ப குனிஞ்சு தம் பல்லால் கடித்து இழுப்பார். அந்த இழுத்த வேகம் வலிமையை பார்த்தவுடன் பெருமாள் அதிலே மனசு திருப்தி அடைந்து நல்ல வலிமையானவர்தான் என்பதற்காக நம் கலியனோ அப்படின்னு பேர் கொடுத்தார். கலி கலின மிடுக்குன்னு அர்த்தம், கலியன்ன மிடுக்கன், சக்தி படைத்தவன் பொருள். ஆக சக்தி உடையவரோ நம்மிடத்திலேயே இவ்வளவு வேகத்தோட வலிமையோட இழுக்கிறாரே கலியனோன்னு பேர் கொடுத்தார். அங்கிருந்து அவருக்கு கலியன்ற திருநாமம் அமைந்தது. அப்ப மாறன் உலக இயல்பிலிருந்து மாறியிருந்தபடியால் மாறன். காரிமாறன்னு நம்மாழ்வாருடைய திரு தகப்பனார், காரிமாறன் உடையநங்கையார் தாயார் தந்தையாரும் தகப்பனாரும், அதனாலதான் அவரை மாறன்னு சொல்றோம். உலகியல்களிலிருந்து மாறியிருந்தார் மாறன்னு சொல்றோம். திருமங்கையாழ்வாருக்கு நீலங்கிறது தான் இயற்பெயர், கலியங்கிறது இடுபெயர். பெருமாளே அவருக்கு கொடுத்த பெயர் கலியங்கிற பெயர். இன்னைக்கு எத்தனையோ திருநாமங்கள் அவருக்கு உண்டு, இப்படியும் பார்த்து கொள்ளலாம். அப்ப மாறனும் கலியனும் நம்மாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் இன்னொரு விதத்திலையும் பார்க்கலாம். இன்பமாரியும் அருள்மாரியும், இந்த தலைப்பை இன்னொரு தலைப்பா வச்சுக்கலாம். இன்பமாரிங்கிறது நம்மாழ்வாரை குறிக்கும், அருள் மாறிங்கிறது திருமங்கையாழ்வாரை குறிக்கும். ஏன்னா தன்னுடைய பாசுரங்கள் எல்லாம் அடியார்க்கு இன்பமாரியே, இன்பத்தை மாறி மாறிங்கிறது மழை ஒல்லி, மாறி மாறாத கண்ணம்மலை குருகூர்னு அழ்வாருடைய பாசுரம். மாறினா மழையை குறிக்கும், மாதம் மும்மாறி பொழிதல்னு சொல்லலையா, அது மழையை குறிக்கும். நமக்கு தெரிஞ்சது ராஜா மந்திரியை பார்த்து, மந்திரியே எல்லா மழையெல்லாம் நன்னா பொழிந்து கொண்டிருக்கிறதா, மும்மாறு பொழிகிறதா அப்படின்னு நாடகத்தை கேட்பார். மந்திரி உடனே ஆம் அரசே மாதம் மும்மாறி பொழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பதில் சொல்லுவார். இது வரைக்கும் நம்ம அடிக்கடி பார்த்துருக்க முடியும். இப்போ மாறினா மழை, அருள் மாறி இன்பமாறி. இன்பமாறி ஆழ்வாருடைய திருவாய்மொழிங்கிற பிரபந்தம் அடியார்களுக்கு இன்பத்தையே மழை போல கொடுக்கும். பக்தாமிருதம் விஸ்வ ஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோப வாங்மயம் சஹசிர சாக்கோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேத சாகரம். திராவிட வேதங்கள் அருளி செயல்கள், சம்ஸ்கிருத வேதங்கள் ரிக்கு யஜுசு சாம அகர்வணங்கள், திராவிட வேதங்கள் அருளி செயல்கள் தமிழ் வேதங்கள். பகவானே பார்த்து இந்த கலியுகத்துக்கு தமிழ் வேதங்கள் தான் எடுக்கும். ஆகையால் எய்தற்கரிய மறைகளை கட்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய சம்ஸ்கிருத வேத வேதாந்தத்தை ஆழ்வார்கள் சுலபமாய் தமிழிலே தீன் தமிழிலே கொடுத்து போகட்டும் என் அனுகிரகிக்க ஆழ்வார்கள்லாம் தமிழ் பாசுரமா பாடி வச்சுட்டா. சம்ஸ்கிருத வேதாந்தத்துக்கு நிகரான பெருமையும் வலிமையும் அதற்கு நிகரான ஏற்றமும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கே உண்டு. அப்ப நம்மாழ்வார் தான் நான்கு வேதங்களுக்கு சமமாக பாடி கொடுத்தார். அந்த பிரபந்தம் அவர் பாடியிருக்கிறதெல்லாம் நமக்கு இன்பத்தை அப்படியே மழை பொழியராப்புற பொழியுமா, பக்தர்களுக்கு அமுதமா இருக்கா. தொண்டர் தமுதுண்ண சொல்மாலைகள் சொன்னேன்னு ஆழ்வார் பாசுரம், தொண்டர்களுக்கு அமுதம் அமுதமா பாசுரம் பாடியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார். அதனால இன்பமாறி நம்மாழ்வார் இன்பத்தையே மாறிய போல பொழிந்தவர். அருள் மாறி திருமங்கையாழ்வார் தனக்கு ஒரு பேர் கொடுத்துக்கிறார், நான் தான் அருள் மாறிங்கிறார். ஆதிநாடன் அருள் மாறி அரட்டமுக்கி அடையார் சீயம் குங்குமல குழலியர் வேள். ஆலிநாடன் ஆதி ஆதிங்கிறது திருவாதி, ஆலிநாடன் அந்த ஆலிநாட்டிலே வாழ்ந்தவர். அரட்டமுக்கி அடையார் சீயம் குங்குமல குழலியர் வேள் அருள் மாறி, பகவானுடைய அனுகிரகங்கிற அருள் உள்ளதே அதை நமக்கு மலையாட்டம் பொழிஞ்சு கொடுத்துருவார். அப்ப இன்பமா பகவத் அனுபவத்தை மழையாக பொழிபவர் நம்மாழ்வார், பெருமானின் அருளை மழையாக கொடுத்தவர் திருமங்கையாழ்வார். அப்ப இன்பமாறி அருள் மாறி அப்படின்னு தலைப்பு வச்சுக்கலாம். அப்ப நம்மாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் அல்லது மாறனும் கலியனும் அல்லது இன்பமாரியும் அருள் மாறியும் இப்படி பல விதங்களில் இதே தலைப்பை நாம் அனுபவிக்கலாம். இத்தலைப்பின் முதல் பகுதியாக இந்த ரெண்டு பேருடைய பிரபந்தங்களுக்கு உண்டான ஒற்றுமை என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்றேன். இந்த ரெண்டு பேர் பிரபந்தங்களில் காணப்படும் வேற்றுமை என்னங்கிறத பின்னாடி தெரிவிக்கிறேன். ஒற்றுமையை பார்ப்போம், அப்புறம் வேற்றுமையை பார்ப்போம். முதல்ல ஒற்றுமை பார்க்க வேண்டும் என்றால் ஒருத்தர் வேதத்தையே பாடினார், மற்றொருத்தர் வேதாங்கங்களை பாடினார். அங்க உபாங்க, அதாவது வேதம் வேதத்தினுடைய அங்கம், வேதத்துக்கும் வேதாந்தம் வேத அங்கங்களுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குமோ அத்தனை தொடர்பு நம்மாழ்வார் பாசுரத்துக்கும் திருமங்கையாழ்வார் பாசுரத்துக்கும் உண்டு. அங்கங்களுக்கு வேலை என்ன, அங்கங்கள்னா எவை, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ஒரு சூத்திரத்தை பார்க்க வேண்டும். அதே போல மற்றொரு பாசுரத்தையும் நோக்க வேண்டும். மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்போன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திக நாள். இந்த பாசுரம் மணவாளவன்களுடைய உபதேசரத்தினாலே பாசுரம். அந்த சுவாமி சாதிக்கிறார், மாறன் பணித்த தமிழ் மறைக்கு, மாறன் நம்மாழ்வார் அவர் எழுதி வைத்ததுதான் தமிழ் மறையான திருவாய்மொழி முதலான நாள். மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்போன் திருவங்க நாட்டிலே அவதரித்த திருவங்கியாழ்வார். மங்கையர்போன் ஆறு அங்கம் கூற அவதரித்த, நாலு வேதங்களுக்கு நம்மாழ்வார் பாடினாரா, ஆறு அங்கங்களாக திருமங்கையாழ்வார் பாடினார். வேத வேதாங்கங்கள். சாஸ்திர நாமத்தில் கேள்விப்பட்டிருக்கோமே, வேதா வேத வேதா வேதவித அவ்யங்கோ வேதாந்தோ வேத திருத்துன்னு சொல்றோம் இல்லையோ, வேதங்களுக்கு அங்கத்தையும் அவர் தான் கொடுக்கிறார், வேதங்களையே தனக்கு அங்கமாக கொண்டிருக்கிறார், வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மங்களை அனுஷ்டித்தால் பலத்தையும் கொடுக்கிறார். அதனால வேதம் வேதாங்கம். நம்மாழ்வார் வேதத்துக்கு சமமா பாடினார், திருவங்கையாழ்வார் வேதாங்கங்களுக்கு சமமா பாடினார். மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆறு அங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திக நாள். இவர் ரெண்டு பேரும் எப்ப அவதரிச்சான்னு பார்ப்போம். வைகாசி மாசத்தில் விசாக நட்சத்திரம் நம்மாழ்வார் திருநட்சத்திரம், கார்த்திக மாசத்தில் கார்த்திகை திருநட்சத்திரம் திருவங்கையாழ்வாருடைய திருநட்சத்திரம். அவர்தான் கடைக்குட்டி. கடைசியா நம்ம சம்பிரதாயத்திலே நாள் நட்சத்திரத்தை எண்ணு அப்படின்னு சொன்னா சித்திர வைகாசின்னு ஆரம்பிக்க மாட்டலாம், அஸ்வினி வர்ணி கார்த்திகைன்னு ஆரம்பிக்க மாட்டலாம், ஐப்பசியில இருந்தா எண்ண ஆரம்பிக்கணுமா. ஏன்னா முதல் ஆழ்வார் ஐப்பசியில் அவதரிச்சார் இல்லையோ. நட்சத்திரம் அதே போல திருவோணத்தில இருந்தா எண்ண ஆரம்பிக்கணுமா, சொன்னா அஸ்வினியிலேருந்தா எண்ண ஆரம்பிக்கணும்னால் முதல் ஆழ்வார் திருவோணத்தில் அவதரிச்சார் இல்லையோ. அப்ப முதல் நட்சத்திர நாள் சொல்லு ஐப்பசி திருவோணம், கடைசி சொல்லு கார்த்திகையில் கார்த்திகை. கார்த்திகையில் கார்த்திகையோட திருவங்கையாழ்வார் அவதாரம் முடிஞ்சு போச்சு. அப்ப வீருடைய கார்த்திகையில் கார்த்திக நாள். இனி ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் இந்த நான்கு வேதங்களுக்கு சமமாக மாறநாதர் நம்மாழ்வார் ரிக்வேதத்துக்கு சமமாய் திருவிருத்தம்னு பாடினார். அடுத்து சாமவேதம் மிக உயர்ந்த வேதமுல் வேதானாம் சாமவேதோஸ்மி என்று கண்ணனே சொல்கிறார், வேதங்களுக்குள் நான் சாமவேதமாக இருக்கிறேன். சாமவேத சமமாகத்தான் திருவாய்மொழிங்கிற பிரபந்தத்தை பாடினார். அப்ப திருவிருத்தம் ரிக்வேதம், திருவாசிரியம் யஜுர்வேதம், திருவாய்மொழி சாமவேதம், பெரிய திருவந்தாதி அதர்வண வேதம். இப்படி நான்கு வேதங்களுக்கு சமமா மாறன் பாடிவிட்டார். அப்ப மாறன் பணித்த தமிழ் மறைக்கு. இனிமே மங்கையர்கோன் திருமங்கையாழ்வார் மங்கையர்கோன் ஆரங்கங்கூட அவதரித்த ஆறு அங்கங்களை பாடினார்னா வேதாங்கங்கள் எவை? சீக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருத்தம், ஜோதிஷம், கல்பம். இந்த ஆறத்தான் அங்கங்கள்னு சொல்றோம். சீக்ஷாயாம் வர்ணசிக்ஷா பத சமதிகமஹ வியாக்கிரியோ, இது பராசர பட்டர் தெரிவிக்கிறார். நிர்வசாபியாம் சிக்ஷாயாம் வர்ணசிக்ஷா, சீக்ஷா சிக்ஷா என்னால் வர்ணங்களை பற்றின படிப்பு, எழுத்துக்களை பற்றின படிப்பு, காகா காகா முதலான எழுத்துக்கள் யாரா லாவா ஷாஷா சாஹா, எழுத்து எப்படி கூடுறது பிரியறது, வர்ணமாலா, இதை பற்றின மொத்த படிப்பு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அதுக்கு தான் வர்ண சிக்ஷா சிக்ஷா சிக்ஷான்னு சொல்லுவார்கள். அடுத்து வியாக்கரணம், எழுத்துக்களை மட்டும் பரமசிவனார் கொடுத்துட்டு போனார். இந்த எழுத்துக்கள் சம்ஸ்கிருதத்தில் பிறந்ததே ஒரு அழகான செய்தி. அவர் தாண்டவமாடும் போது கையில் டமருங்கிற உடுக்கை பிடித்திருந்தார், உடுக்கையை ஆட்டினார். அப்ப அதனுடைய சப்தம் நாதம் எழும்பியது. அதுல இருந்தா ஐவுனு ரிலுக்கு ஏவோங் ஐஅவுச் ஜபைங் ஜபகடதஷ் அப்படின்னு வரிசா ஒன்னொன்னா பிறக்க ஆரம்பிச்சது. அதை வச்சுருந்தான் இத்தனை வர்ணத்தின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஐவுனு சொல்றோம் இல்லையோ, அதுல அது பிறக்கிறது ஐவுனு ரிலுக்கு என்னது அடிக்கடிக்கு அடிக்கிறது பிறந்துதான். அதனாலதான் அதெல்லாம் வர்ணத்தை பத்தின படிப்புன்னு சொல்றோம். வர்ண சிக்ஷா, அடுத்தது சீக்ஷாயாம் வர்ண சிக்ஷா, சீக்ஷா வியாக்கரணம், எழுத்துக்கள் பிறந்துட்டா போருமா, அது எப்படி சேர்ந்தா சந்தி, பதங்கள் எப்படி சேர்ந்தா சமாசம், என்னென்ன பதங்கள் சேர்ந்தா வாக்கியம், வாக்கியம் எப்படி சேர்ந்தா ஸ்லோகம், ஸ்லோகம் எப்படி சேர்ந்தா பத்தியம், இன்னென்ன மாதிரி தான் இன்னென்ன பிரயோகம் இருக்க வேண்டும் என்னெல்லாம் எழுத வேண்டாமா, அது வியாக்கரணம். இலக்கணம் நாம சொல்றோம் இல்லையோ, அது வியாக்கரணம். சீக்ஷா வியாக்கரணம். சந்தா, சந்தகா என்னால் ஒரு பாசுரத்தை பாடும்போது அது இன்ன பா இனத்தில் வரணுமே. தமிழில் சொல்கிறோம் இப்போ எழுத்து சீர்தலை அடி தொடைன்னு, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டது. எழுத்து சீர்தலை அடி தொடை வெண்பா பாடல் கரிவிருத்த பாடல் எண்சீர் கழி நடுநடி ஆச்சரிய விருத்தம் அரிசீர் கழி நடுநடி ஆச்சரிய விருத்தம் விருத்தப்பா என்ன எத்தனையோ வகைகள், அதை போல இருக்கிற வகையெல்லாம் சம்ஸ்கிருதம் இன்னும் அதிகமாக இருக்குமோ இல்லையோ, அதை பத்தின படிப்பு சொல்ற சந்தகா. சந்தஸ் அப்படிங்கிறது சந்தகான்னு வந்துள்ளது. ஏழு சந்தஸ் நம்ம சேவிக்கிற மொழி. ஒரு ஒரு நாள் சந்தியாவந்தனம் பண்ணும் போது இங்க வச்சு நாங்கள் அங்கே தொட்டு ஏதோ பேர்லாம் சொல்லிட்டு இருக்கோம், அந்த பேர்ல இதெல்லாம் வருமே. காயத்ரி தான் சந்தஸுக்குள்ளே தாயான சந்தஸ். காயத்ரீம் சந்தசாம் மாதேதம் பிரம்ம ஜுஷஸ்வனா என்ன சொல்றோம். அதனால இதெல்லாம் காயத்ரி, ஊட்னிக்கு, திருட்டுப்பு, பிருகதி, பங்கி இதெல்லாம் வெவ்வேறு சந்தஸ்கள். அதை பத்தின படிப்பு தான் சந்தா, சிக்ஷா வியாகரணம் சந்தா. நிருத்தம் ஜோதிஷம் கல்பம், நிருத்தம் தர்மசாஸ்திரத்துல சொல்லப்பட்டதனுடைய உள்ளுரை பொருள் எல்லாம் இப்படி கர்மங்கள்லாம் நம்ம பண்ணணும் இல்லையோ, அதுக்கு ஆபஸ்தம்ப சூத்திரம், அதை போல பல தர்மசாஸ்திரங்கள் அதுல இதுலெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனுடைய விளக்கம் நிருத்தம். ஜோதிஷம் அது நல்லா தெரியும், ஏன்னா அதை நம்பித்தானே நம்ம நித்தியமே வாழ்ந்துட்டு. அதனால ஜோதிஷம் முக்கியம். ஆனா தர்மசாஸ்திரம் எதுக்கு தெரியுமோ, ஜோதிஷத்தை வச்சிருக்கு காலத்தை ஆராய்ந்து கர்மங்களை செய்வதற்காக. நான் நாளைக்கு எப்படி இருக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. ஜோதிஷ சாஸ்திரம் இருப்பது என்னென்ன காலத்தை கணிக்கணும், இதோ சூரிய உபராத புண்ணிய காலம், சந்திர உபராத புண்ணிய காலம், இப்ப கிரகணம் வந்திருக்கு, இந்த நிமிஷத்துல தர்ப்பணம் பண்ணணும், அமாவாசை இப்ப பிறக்கிறது, மாச பிரவேசம் இப்ப ஏற்படுறது, அந்த நிமிஷத்துல கர்மத்தை விடாம செய்யணும், இப்ப சூரியன் உதிக்க போறார் அப்ப ஜபத்தோடே நிற்க வேணும் என் இந்த காலகட்டத்தை கணித்து கர்மத்தை செய்யறதுக்கு தான் ஜோதிட சாஸ்திரம். அப்ப அது அஞ்சாவது பார்த்தோம். கடைசியா கல்பசூத்திரங்கள், சூத்திரம் சூத்திரமா சாஸ்திரார்த்தம் எழுதப்பட்டிருக்கும், அது கல்பசூத்திரம். அப்ப சிக்ஷா வியாகரணம் சந்தா நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் இவ்வாறுக்கும் சமமாக திருவங்கையாழ்வார் ஆறு பிரபந்தங்கள் பாடினார். இப்ப நம்மாழ்வாருடைய நாடு திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. திருவிருத்தம் நூறு பாசுரங்கள் ரிக்வேத சமமாய், திருவாசிரியம் ஏழு பாசுரங்கள் யஜுர்வேத சமமாய், திருவாய்மொழி 1102 பாசுரங்கள் சாமவேத சமமாய், பெரிய திருவந்தாதி 87 பாசுரங்கள் அதர்வண வேதத்துக்கு சமமாய். அது முடிந்தது. அதுக்கப்புறம் இப்ப நாம பார்க்கறது ஆறு திவ்ய பிரபந்தங்கள். திருவங்கையாழ்வார் இந்த வரிசையிலேயே பாடினார். முதல் பிரபந்தம் பெரிய திருமொழி, பேருக்கு தக்கா போல ரொம்ப பெரிய திருமொழி. இது பெருசுன்னா 1084 பாசுரங்கள், அதனாலதான் பெரிய திருமொழி, பெரிய திருமொழின்னு சொல்றார். முதல்ல பெரிய திருமொழி 1084 பாசுரங்கள் பாடினார். அதற்கடுத்தது பாடப்பட்டது திருக்குறுந்தாண்டகம், 20 பாசுரங்கள். அடுத்து பாடப்பட்டது திரு எழுபூச்சிருக்கை, ஒரே பாசுரம், கணக்கு கணக்கா இருக்கிற பாசுரம் திரு எழுபூச்சிருக்கை. அதற்கடுத்தது சிறிய திருமடல், அடுத்தது பெரிய திருமடல், கடைசியாக திருநெடுந்தாண்டகம், 30 பாசுரங்கள். இந்த சிறிய திருமடல் பெரிய திருமடல் எல்லாம் ஒரு பாசுரம் தான். அப்ப திருவிழுச்சிருக்க ஒரே பாசுரம், ஆனா கண்ணி கண்ணியாக பாடப்பட்டிருக்கும், பாசுரம் ஒண்ணுதான். அதனாலதான் திருவாசிரியம்னு இருந்தது இல்லையோ, கீழே நம்மாழ்வார்க்கு பார்க்கச்சே திருவாசிரியம்ங்கிறது ஒரே பாட்டு, ஆனா ஆசிரிய பாவை பாடல ஒரே பாட்டை நீள இழுத்துட்டு போலாம், ரெண்டு ரெண்டு வரிகளா சேர்த்து எத்தனை கண்ணி வேணும்னாலும் இருக்கலாம். மடல் பிரபந்தமா அதே போலத்தான், சிறிய திருமடல் பெரிய திருமடல் இரண்டுமே கண்ணி கண்ணிகளாக நிறைய இருக்கும், ஆனா பாசுர கணக்கு ஒன்று வரும், அல்லது அந்த கண்ணிகளையே பிரித்து பாசுர கணக்கும் சொல்லிக் கொள்ளலாம். ரெண்டு வகையிலையும் காணப்படுதல். கடைசியா திருநெடுந்தாண்டகம், 30 பாசுரங்கள். அப்ப ஆறு பிரபந்தங்களை திருவங்கையாழ்வார் பாடினார். இவர் கார்த்திகையில் கார்த்திக நாளிலே அவதரித்து வேதாங்கங்களுக்கு சமமாய் ஆறு பாடினார். வேதம் என்ன அர்த்தத்தை சொல்ல வந்ததோ அதுக்கு மேலும் ஆசை கூட்டுவதற்காக, மேலும் பொருள் விளக்குவதற்காகத்தான் அங்கங்கள் பாடணும். வேதம் மாட்டுக்கு என்னமோன்னு சொன்னோம், அங்கங்கள் பாட்டுக்கு வேற எத்தையோ ஒன்று சொல்லிட்டு போடும் அல்ல. வேதம் என்ன சொல்லித்தோ அதை விரித்துரைக்க அதற்கு பெருமை கூட்டத்தான் அங்கங்கள் பிறக்கும். இப்ப வியாக்கியானமும் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, மூல பிரபந்தம் ஒன்று, உரை மற்றொன்னு. மூலத்தில் ஒருத்தர் எழுதுறார் இந்த மாதிரி பண்ணுங்கன்னுட்டு, உரையாசிரியர் இல்லை என் அபிப்பிராயம் இதுவாக இருக்கு நான் இப்படி எழுதிட்டு போறேன் அப்படின்னு எழுத முடியாது. மூலத்தில் என்ன இருக்கோ அதற்குத்தான் உரை. உரைன்னு வியாக்கியானம்னு பார்த்தாலே எனக்கு வேறு கருத்து இருந்தாலும் மூலவர் என்ன எழுதியிருக்காரோ அதை விளக்கிறது தான் என் வேலை. உரையாசிரியர் தன் கருத்துன்னா கீழே குறிப்பி போடணும், மேலே இருக்கிற உரையில் அதை மாற்ற முடியாது, அதை அப்படியே மாற்றி எழுதிட்டு கீழே குறிப்பு இது இப்படி இருக்கலாம் என்பது என் அபிப்பிராயம் அப்படின்னு வேணா போடலாமே. இதை விட இந்த அபிப்பிராயத்தை தான் அவரே சொன்னார்னு குறுக்க கொண்டு போய் எழுதிடக்கூடாது இல்லையோ. அதனால வேதம் என்ன சொல்லித்தோ அதை விரித்துரைக்கத்தான் வேதாங்கம். அப்ப நம்மாழ்வார் என்ன பாடினாரோ அதை விரித்துரைக்கத்தான் திருவங்கையாழ்வாருடைய ஆறு பிரபந்தங்கள் வேதாந்தங்களாக ஆறையும் பார்த்தோம். இது ஒரு பாசுரத்திலிருந்து, மாறன் பணித்த தமிழ் மறைக்கும் அங்கையர்கோன் ஆரங்கங்கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திக நாள்னு பார்த்தோம். ஆச்சார்ய ஹிருதயம்னு அழகான ஒரு சூத்திர கிரந்தம், அதுல அழகியமணவாள பெருமாள் நாயனார் அப்படிங்கிறவர் ஒரு சூத்திரம் பண்ணியிருக்கார். சூத்திரம்னாலே சப்தங்கள் பரச்சலா இருக்கும், அர்த்தம் ஆழ்ந்திருக்கும், புரியறது கஷ்டப்படும். அதுதான் சூத்திர கிரந்தங்களுடைய இயல்பு. அதில் இவர் தெரிவிக்கிறார், வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்கள் பதினாலும் போலே இருந்தமிழ் நூல் புலவன் பனுவல் ஆறும் மற்ற எண்மர் நன்மாலகளும் அப்படிங்கிறது சூத்திரம். வேத சதுஷ்டய நான்கு வேதத்துக்கு, வேத சதுஷ்டய நாலு வேதங்கள், அங்க உபாங்கங்கள் பதினாலும் போலே, அங்கங்கள் ஆறு உபாங்கங்கள் எட்டு, வேதத்துக்கு இப்ப அங்கங்கள் ஆறு சொன்னேனே, இதை தவிர ஆயுர்வேதம் தனுர்வேதம் மீமாம்சா இதிகாச புராணங்கள் ஸ்மிருதிகள் இது முதலானவை இன்னொரு எட்டு இருக்கு. அந்த எட்ட வேதத்துக்கு உபாங்கங்கள்னு சொல்லுவா. அப்ப வேதங்கள் நாலு, அங்கங்கள் ஆறு, உபாங்கங்கள் எட்டு, வேத சதுஷ்டய அங்க உபாங்கங்கள் பதினாலும் போதே, அங்கம் உபாங்கமும் ஆறு எட்டும் பதினாலாயிடுமா, அங்கோபாங்கங்கள் பதினாலும் போலே. அதே போல திவ்ய பிரபந்தத்தில் சொல்றார் அவர், இருந்தமிழ் நூல் புலவன் பனுவலாரும். அதே போல நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள் நாளும், இருந்தமிழ் நூல் புலவனாகிற திருமங்கி ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் ஆறும். இந்த ரெண்டு ஆழ்வார் போயிட்டாள்னா மிச்சம் எத்தனை ஆழ்வார்கள் இருக்கா, பத்து பேர்ல எட்டு பேர் இருக்காள். மற்ற எண்மர் நன்மாலகளும், அந்த எட்டு பேருடைய மாலைகள் தான் உபாங்கங்கள் எட்டுக்கு சமம். அப்ப வேத சமமாக நாலு, அங்க சமமாக ஆறு, மற்ற எட்டு பேர் பாடினது உபாங்கங்களுக்கு சமமாக எட்டு அப்படின்னு வேத வேதாங்க வேத உபாங்கங்கள் அது அப்படியே ஆழ்வார்களுடைய அருளி செயல்களாக பிறந்தன அப்படின்னு சூத்திரத்துல சொல்றார். ஆனா அந்த சூத்திரத்திலே ஒன்னே ஒண்ணு நம்ம நன்னா பாத்துக்கணும், வேத சதுஷ்டய சதுஷ்டயம்னா நாலு வேதங்கள் நாலு, அங்க உபாங்கங்கள் ஆறு எட்டும் பதினாலு. என்னன்னு அப்ப இருக்குன்னு தெரியுமா, வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்கள் பதினெட்டும் போலேன்னு இருக்கணும். ஆனா அவர் எழுதினவர் பதினாலும் போலேன்னு எழுதியிருக்கார். நாலு ஆறும் பத்து எட்டும் பதினெட்டு தானே. அப்ப வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்கள் பதினெட்டுன்னு இருக்க வேண்டாமோ, ஏன் பதினாலுன்னு சொல்றாருன்னா, சதுஷ்டயாங்கிற இடத்துல கொஞ்சம் மாத்திக்கணும், வேத சதுஷ்டயத்துக்கு அங்க உபாங்கங்கள் பதினாலும் போலே, நான்கு வேதங்களுக்கு அங்கங்களும் உபாங்கங்களும் சேர்த்தா பதினாலும் இல்லையோ, நாலு வேதத்தையும் சேர்த்துண்டா தானே கட்டம், நாலு வேதங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கிடைக்கும், அப்ப வேதங்களை விளக்க வந்தவை தான் இவை. வேதம் அங்கம் உபாங்கம் சமமான இல்லை, அங்கி ஸ்தானத்தில் வேதங்கள், அங்கஸ்தானத்தில் அங்கங்களும் உபாங்கங்களும். அங்காங்கி பாவம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அங்கின்னா என்ன, அங்கம்னா என்ன, சாமி நாங்க நீளமா ஏதோ போட்டுக்கோமே அதான அங்கி, அங்கம்னு சொன்னா உள்ளுக்குள்ள எங்க கைகாலெல்லாம் இருக்கே அதான அங்கம் என்ன சொன்னால் வச்சுக்கலாம், ஒண்ணு தப்பு இல்லை. இப்போ அதுவும் அதே அர்த்தத்தை தான் கொடுக்கும். இப்ப என்ஷான் உடம்புக்கு தலையே பிரதானம், சிரசே பிரதானம்னு சொல்றோமோ இல்லையோ, அப்ப இந்த தலை அங்கின்னு வச்சுப்போம். இல்ல ஆத்மா முக்கியமா இருக்காரா, அவர் அங்கின்னு வச்சுப்போம். இல்ல சரீரம்ங்கிற பேர் கொடுக்குறோமா, அங்கின்னு வச்சுப்போம். அந்த அங்கிக்குள்ள உள்ள கை கால் மூக்கு நாக்கு எல்லாரும் சொல்லியும் அதெல்லாம் அங்கங்கள். அப்ப இது இத்தனைக்கும் பிரதானம் ஏதோ அது அங்கி, அப்பிரதானமாய் ஆனா அந்த அங்கியினுடைய ஆசைப்படிதான் மற்றது இருக்கணும், அதனால அதெல்லாம் அங்கங்கள். இப்ப நான் அங்கின்னு வச்சுங்க, என் கை அங்கம் கால் அங்கம், ஏன்னா ஏன் ஆசைப்படிதான் அது இருக்கணும், நான் அவர் பார்த்து என் கை ஆசைன்னு சொன்னா நான் எங்க அதிக ஆரம்பிச்சிட்டேன்னா அது பெரிய குழப்பத்தில் கொண்டு போகப்படும். அப்ப நான் சொன்னாதான் என் அங்கங்கள் அசையணும், அங்கிப்படிதான் அங்கம், அங்கம் அப்பிரதானம் அங்கி பிரதானம். இதெல்லாம் நம்ம வழக்கத்திலேயே புரிஞ்சு விடுறோம் இல்லையோ, அதை போல நம்மாழ்வாருடைய பாசுரப்படிதான் திருமங்கி ஆழ்வாருடைய பாசுரம், நம்மாழ்வார் பாசுரங்களை விளக்கத்தான் திருமங்கி ஆழ்வார் பாசுரம். அங்கி நம்மாழ்வார், அங்கம் திருமங்கி ஆழ்வார், இவர் ஒத்தர் மட்டும் அல்லார். அங்கி நம்மாழ்வார்னா அவருடைய ரெண்டு கைகள் யாரு, ரெண்டு கால்கள் யாரு, அவருடைய நெஞ்சகம் ஆறு, அவருடைய தொப்புளாறு, அவருடைய தலை யாரு, மற்ற பத்து பேரையும் ஆழ்வார்களுடைய அங்கங்களாகவே சித்தரிச்சுட்டார் நம்மாழ்வார்ங்கிறவர். அங்கி அவருடைய மற்ற ஒரு அங்கங்கள் தான் மற்ற ஆழ்வார்கள் எல்லாரும் அப்படின்னா அங்கங்களாக திருவங்கி ஆழ்வார் பாடிட்டார். அங்காங்கி பாவம் புரியறதுக்காக சொல்றேன், எஜுர் உபாகர்மான்னு பண்ற மொழி அன்னைக்கு காண்டரிஷி தர்ப்பணம்னு பண்ணணும், அதை நம்ம அவசரத்திலே கார்த்தால ஜபத்தோட சேர்த்து பண்ணிட்டு போடுறோம், அப்படி வழக்கம் இல்லை, ஜபத்தை கார்த்தால முடிச்சு விடணும். அப்புறம் பதினோரு மணிக்கு மறுபடியும் சங்கல்பம் பண்ணி தீர்த்தமாடி யஜ்ஞோபவீதம் மாத்திண்டு அப்புறம் தான் காண்டரிஷி தர்ப்பணம் பண்ணணும். அது தீர்த்தமாட போறதுக்கு முன்னாடி ஒரு சங்கல்பம் பண்ணிப்போம். என்னன்னா, எதிர் உபாகர்மா கரிஷ்யே ததங்கம் காண்டரிஷி தர்ப்பணம் கரிஷ்யே ததங்கம் யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷ்யே ததங்கம் ஸ்நானமகம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து தீர்த்தமாடுறதுக்காக போறோம் இல்லையோ. இப்ப இதில் அங்கி எது? யஜுர் உபாகர்மா தான் அங்கி. அந்த அங்கிக்கு அங்கம் எது? அதுக்கு காண்டரிஷி தர்ப்பணமே ஒரு பகுதி. அந்த எதிர் உபாகர்மா தான் மந்திரம் ஒரு பகுதி, காண்டரிஷி தர்ப்பணம் மற்றொரு பகுதி. அப்ப காண்டரிஷி தர்ப்பணமே அங்கமா படுது இல்லையோ? காண்டரிஷி தர்ப்பணங்கிற அங்கத்துக்கு இன்னொரு அங்கம் இருக்கு. பூனலை போட்டுண்டா தான் தர்ப்பணம் பண்ண முடியும், அதனால அது அங்கமாயிடுறது. பூனல் போன்றதுக்கு இன்னொரு அங்கம் இருக்கு, ஸ்நானம் பண்ணினா தான் பூனல் போட்டுக்க முடியும். அப்ப இந்த அங்கங்கள் எல்லாம் முன்னாடி முன்னாடி வருது, இதை பண்ணாதான் அது, அதுவும் தெரியுது. இது இல்லாம அதை பண்ண முடியலையோ இல்லையோ? இது இருந்தா தான் அதுக்கு பெருமை சேர்க்கும், இதை பண்ணாதான் அதை பண்ண முடியும். ஆனா இது முக்கியம் இல்லை, அதுதான் முக்கியம். அங்கிதான் முக்கியம், இது அமுக்கியம் அப்பிரதானம் தான். இப்படி அங்காங்கி பாவத்தை பல இடங்கள்ல நம்ம பாத்துக்கலாம். இப்ப ஒரு ஹோமம் பண்ணணும்னு வச்சுக்கோ, இந்த எண்ணத்தை தொட்டுக்கோ, இந்த பாத்திரத்தை எடுத்து பிடிவை, இந்த இடத்துல தீர்த்தத்தை புரோட்சி, இந்த இந்த சில்லு எடுத்து இந்த இடத்துல வை, இந்த இடத்துல இந்த தர்ப்பத்தை வை, இதெல்லாம் அங்கம். சின்ன சின்ன சின்னதாக பண்ணிட்டு தான் பிரதான அங்கி. அப்போ ஹோமம் பண்ணுவோம். அதே போலத்தான் மாலனுடைய பாசரமும் கலியனுடைய பாசரங்களும் அங்காங்கி பாவத்திலே உள்ளன. இந்த ரெண்டு பேருக்கும் ஒற்றுமைகளும் பல, இந்த ரெண்டு பேருக்கும் வேற்றுமைகளும் பல. எதை முடியுமோ இப்போ விண்ணப்பம் பண்ணுறேன். இப்போ வேணும்னா இப்போ ஒற்றுமை என்ன, ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒற்றுமை என்னான்னு இப்போ பார்ப்போம். வேற்றுமை என்னான்னு அடுத்த பகுதியில் பார்ப்போம். இருவருக்குமே ஒற்றுமைன்னு சொன்னால் ஆ சக்கரத்து பிறப்பத்தி காரணம். ஒரு தடவை சரணாகதி அல்ல, பல தடவைகள் சரணாகதி பண்ணி உள்ளார்கள். இவரும் நிறையா சரணாகதி பண்ணியிருக்கார், அவரும் நிறையா சரணாகதி பண்ணியிருக்கார். ரெண்டு பேரும் இந்திரிய பயாக்ரோஷத்தாலே துன்பப்பட்டார்கள். இந்திரியங்கள் நம்மை துன்புறுத்துகின்றன, இந்த பயம் ரெண்டு பேருக்குமே உண்டு. நம்மளே இல்லை, அவளுக்கு இப்போ நம்ம இந்திரியங்களை பற்றி தான் நம்ம கவலையப்படலையே, அவர்கள் இப்போ கவலைப்பட்டு இருக்கா? ஓ, இந்திரியங்கள்லாம் நம்மளை எத்தனை தூரம் நலியறதோ, இது உண்டு. சம்ஸ்லேஷத்தில் தரிக்கை, விஸ்லேஷத்தில் தரியாமை, இது ரெண்டு பேருக்கு உண்டு. பெருமானோட கூடியிருந்தா தான் தரிப்பா, பெருமானிடத்திலேருந்து பிரிஞ்சு போட்டு அவளால் தாங்கிறதுக்கே முடியாது. இது இருவருக்கும் உண்டு. அப்ப சம்ஸ்லேஷத்தில் தரிக்கை, விசேஷத்தில் தரியாமை, ஒரு முறைக்கு மேலே சரணாகதி செய்து கொண்டு போடுகை, இந்திரியங்களை கண்டு பயப்படுகை, இதை போல பல நிறைய இருக்கு. அப்படி இருக்கிற நாளைக்காக ஒரு மூணு மட்டும் என்னன்னு இப்ப பார்ப்போம். முதல்ல பார்த்தது பலமுறை சரணாகதி, இந்திரியங்களை கண்டு பயம். ஏன் பல தடவை பல தடவை ஆழ்வார்கள் சரணாகதி பண்றாங்கன்னா, காரியம் நடக்கிற அளவுக்கு பண்ணணும் இல்லையோ? முதல்ல நம்மாழ்வாருடைய சரணாகதி பார்ப்போம். அஞ்சாம் பத்து, ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய நான்கு திருவாய்மொழிகளில் சரணாகதியை நூற்றித்தார். மானேனோ அதாவது ஐந்தாம் பத்திலே தொடங்கி வானமாமலையில சரணாகதி பண்ணார், திருக்குடந்தையில் அனுஷ்டித்தார், அதே போல் திருவல்லவாழ்ங்கிற திவ்வதேசத்தில் அனுஷ்டித்தார், கிருஷ்ணாவதாரத்தில் அனுஷ்டித்தார். இந்த நாலு நோத்த நோன்பு, ஆறாவமுதே, மானை நோக்கு, பிறந்தவாறும், இந்த நாலு நாலு திருவாய்மொழியினுடைய ஆரம்பம். திருவாய்மொழிங்கிறது மொத்தம் 1102 பாசரங்கள். அதை பத்து பத்துக்களாக பிரிப்பார்கள். முதல் பத்து, ரெண்டாம் பத்து, மூணாம் பத்து, நாலாம் பத்து, பத்தாம் பத்து. இப்போ முதல் பத்துங்கிறது உயர்வர உயர்நலமுடையவன் ஆரம்பிக்கும், ரெண்டாம் பத்துன்னு வாயும் திரையுகளும்னு ஆரம்பிக்கும். இப்படி ஒரு ஒரு பத்து ஒரு ஒரு பாசரத்திலே பத்துன்னு பேரே தவிர பத்து பாடல்கள் கொண்டது பத்தல்ல, பத்து பத்து பாடல்கள், நூறு பாடல்கள் கொண்டது தான் ஒரு பத்து. அந்த நூறு பாடல்களை பத்து பத்து பாடல்களாக பிரிக்கணுமோ இல்லையோ, அந்த ஒரு ஒரு பத்து பாசரத்துக்கும் ஒரு பதிகம்னு பேர் கொடுப்பா, இல்லைன்னா அதுக்கே ஒரு திருவாய்மொழின்னு பேர். மொத்தமாக சேர்த்தா திருவாய்மொழின்னு பேர், அது 1102 பாசரமும் சேர்த்து. ஆனால் அதுக்குள்ள பத்து பத்துக்கள் பிரிக்கப்பட்டு அந்த பத்து பத்தில் ஒரு பத்தையும் பத்து திருவாய்மொழிகளாக பிரிப்பா. இந்த ஒரு திருவாய்மொழிக்குள்ள 11 பாசரங்கள் இருக்கும். இப்போ பிரித்து கூட்டிப்போ பெருக்கி கணக்கு பார்த்துக்க வேண்டிதான். 11 பாசரத்தை பத்தால் பெருக்கினால் 110 பாசரங்கள். அப்போ ஒரு பத்துக்கு 110 பாசரம், மொத்தம் பத்து பத்துக்கள், அப்போ 1100 பாசரங்கள். அதில் ஒரே ஒரு பதிகத்தில் மட்டும் பகவானுடைய 12 திருநாமங்களுக்கு 12 பாசரம் பாடினார். இதுக்கு பன்னிரு திருநாம பாட்டுன்னு கேசவன் தமர் கீழ் மேல் யமர் ஏழ் இது பெற்று மா சதிர் இது பெற்று நம்முட வாழ்வு வாய்க்கின்றவா அப்படிங்கிற பத்து பாசரம், பத்து பாஷரம்னா அங்க மட்டும் பத்து இல்லை, ஏன்னா பன்னிரண்டு நாமங்களுக்கு பன்னெண்டு பாடிட்டார். எப்பவுமே கடைசி பாஷரம் அவருக்கு ஊர் பேரை சொல்லி பலஸ்ருதி சொல்லி ஆகணும், அதுக்காக ஒரு பாடல் வச்சுட்டார். ஆக பன்னெண்டு ஒன்றும் பதிமூணாச்சா, அந்த ஒரே பதிகத்தில் மட்டும் ரெண்டு பாட்டு அதிகப்படி. ஆனால் இப்போ இது வரைக்கும் ஆயிரத்தி நூறு பார்த்துருக்கணும் இல்லையோ, ரெண்டை சேர்த்துட்டால் ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாசரங்கள். ஏன்னா அந்த கணக்கு அப்படி வந்தது, ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாசரங்களா. இப்போ ஒரு பாசரத்தை சொல்லணும்னு வச்சு என்னன்னு சொல்லுவா தெரியுமா, உயர் வர உயர்நலம் உடையவங்கிறது முதல் பாட்டவும் இல்லையோ, ஒன்று புள்ளி ஒன்று புள்ளி ஒன்றுன்னு வைப்பான். ஒன்றுன்னா முதல் பத்து, ஒன்றுன்னா அதில் முதல் திருவாய்மொழி, ஒன்றுன்னா அதில் முதல் பாடல். இப்போ ரெண்டாம் பத்தை சொல்லணும்னா ரெண்டு ஒன்று ஒன்று. இப்போ முதல் பத்தில் மூணாம் திருவாயுமொழியில் எட்டாம் பாட்டை சொல்லணும்னா ஒன்று மூணு எட்டு. அதனால் இந்த கணக்கு புரிஞ்சுக்கணும், என்னமோ திடீர்னு ஒன்று மூணு எட்டு நாலு போட்டிருக்காளே இது என்னதுன்னு பார்த்தால், அந்த பாசரத்தை என்ன நம்ம அடையாளம் எடுக்கணுமோ இல்லையோ, அதுக்காக ஒன்று ரெண்டு மூணுன்னு பேர் கொடுத்துருக்கார்கள். இப்படி முதல் திருவாய்மொழியிலேருந்து நூறாவது திருவாய்மொழி வரை எத்தனையோ சாரார்த்தங்களை சாதித்தார். அதில் இப்போ நாம் பார்க்கறது அஞ்சாம் பத்து ஏழாம் திருவாய்மொழி, வானமாமலை தெய்வநாயக பெருமானிடத்தில் சரணாகதி அனுப்பித்தார். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலுமினி உண்ணவிட்டொன்னும் ஆர்த்தகிற்கின்னிலேன் அரவினனை அம்மானேன் சேர்த்து தாமரை சிறீவர மங்கள நகர் வீர்த்திருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே. தெய்வநாயக பெருமானேன், அடியனிடத்தில் கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ ஏதுமில்லை, நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன் ஆகிலும் உன்னை விட்டொன்னும் ஆச்சகிக்கின்றேன், ஆனால் உன்னை விட்டு நம்மால் விலகி இருக்க முடியாது. அங்குத்தேன் அல்லேன் இங்குத்தேன் அல்லேன் உன்னை காணும் அவாவில் வீழ்ந்து நான் எங்குத்தேனும் அல்லேன். நான் இன்னும் வைகுண்டத்தை அடைஞ்சுடலே, அந்த பாக்கியம் எனக்கு இல்லை. சரி, திருப்தியா மற்ற பேர் இருக்காப்பில் இங்கிருந்துட்டு போலாமா, எனக்கு அது பிடிக்கல. இங்குத்தேனும் அல்லேன் அங்குத்தேனும் அல்லேன், நீ கொடுக்கல ஆனால் அங்க போல, இங்கே கொடுத்துருக்கே எனக்கு பிடிக்கல அதனால இங்கேயும் கால் பாவவில்லை. எங்குத்தேனும் அல்லேன், ஒன்று அங்கிருந்துருக்கணும் நிம்மதியாக உன்னோட, இல்லை இங்கிருந்துருக்கணும் பரம திருப்தியாக இவா எல்லாரும் எப்படி போயிட்டு இருந்திருக்காளோ அப்படியே நானும் போயிட்டு இருந்திருக்கணும், ரெண்டும் அல்ல. அங்குத்தேனும் அல்லேன் இங்குத்தேனும் அல்லேன், பின்ன எங்கே இருக்கீர்னா எங்குத்தேனும் அல்லேன், நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியல. பின்ன என்னதான் உங்க பண்ணணும், உன்னை காணும் அவாவில் விழுந்து நான் அலமந்து போனேன், உன்னை சேவிக்கணும் அடைஞ்சுடணுங்கிற ஆசை இருக்கு. அந்த ஆசை இருக்கிறவனை தான் முமுக்ஷு முமுக்ஷுன்னு சொல்றோம். மோட்சத்தை அடைய விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன், தேவரீர் தான் கொடுக்க வேணும் என்று வானமாமல பெருமானிடத்துல சரணாகதி அனுஷ்டித்தார், வெளியிட்டார். பெருமாள் சொன்னார் ஆட்டம், அடுத்த இடத்துல பார்க்கலாம். ரொம்ப பெரிய மனுஷா, ஒரு அரசனை சேவிக்கணுங்கிறதுக்காக நான் போயிருக்கேன்னா போன வேலை சரியா இருக்கணுமே, அப்பதான் அவர் வேலை செய்வார். இல்லைன்னா அவரும் அவ்வளவு பெரிய மனுஷா ராஜசபையில உட்கார்ந்தார், அடியன் போய் எங்கேயோ தோட்டத்தில் ஒரு அரைக்காணி நேரம் வந்தோன்னு அவர்கிட்ட கேட்டு நான் வாங்கிட்டு வரணும். போனால் அவர் ராஜசபையில் என்னமோ பக்கத்து நாட்டுக்காரனோட பேசிட்டு இருக்கிறச்சு, நான் போய் அரைக்காணி நலத்துக்காக இதில் பார்க்க வந்துருக்கேன், ஆடாடா சாயங்காலம் தோட்டத்தில் இருப்பேன் வந்து பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டிதான். நான் வந்து அது எப்படி நான் வந்திருக்கேனே, நீ இப்போ கொடுன்னு சொன்னால் இருக்கிற அரைக்காணியும் கிடைக்காது, அதனால காத்துருக்க வேண்டிதான். அடுத்த இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போகணும். தோட்டத்தில் பக்கத்தில் ராணி இருக்கா, குழந்தைய வச்சுருக்கார், விளையாண்டுக்கார், நாட்டு கட்சியை நடக்குது, பாட்டு கட்சியை நடக்குது, அப்போ போய் அடியேன் அரைக்காணி அப்படின்னு திரும்ப போய் நின்றேன். இப்போ தான் உனக்கு சமயம் ஆட்டுதா, பரவாயில்ல நான் வந்து வசந்த காலத்தில் வசந்த மண்டபத்தில் இருப்பேன், அப்போ இவ்வளோ இருக்க மாட்டான் அங்கே வந்து பார் அப்படின்னு சொன்னால் ஓட வேண்டிதான். எத்தனை இடத்துக்கு கூப்பிடுறாரோ வர சொல்கிறாரோ அந்தந்த இடத்துக்கு போக வேண்டிதான், அந்தந்த இடத்துக்கு கிடைக்குமா கிடைக்குமான்னு பார்க்க வேண்டிதான். அதே போல் நம்மாழ்வாரும் அரசர் கரசான தெய்வங்களுக்கு தெய்வமான தெய்வநாயக பெருமான் இடத்துல போய் பிரார்த்தித்தார். ஆனால் பெருமாள் உடனே கொடுத்துடலை, ஆடம் திருக்குடந்தையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அழ்வார் அங்கேயிருந்து நேர திருக்குடந்தைக்கு ஓடினார். ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்கு இருந்த நெடுமாலை சீரார் செங்கல் தவறி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்னான் செய்கேன் ஆரே கழகன் என்னை என் செய்கின்றாய் உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் கண்ணார் மதுழ்சூழ் குடந்தை கிடந்தாய் அடியேன் அருவானாள் சென்னாள் என்னாள் அன்னாள் உனகால் பிடித்தே சலக்கானே. இதோ உன் திருவடியை பிடிச்சிக்கிறதுக்காக வந்திருக்கேன், எங்கேயும் தள்ளி விட்டுடாதே. ஆக்கின் சென்னத்தை வெளியிட்டார் வானமாமல பெருமானிடத்தே, அனன்ய கதித்துவத்தை வெளியிட்டார் திருக்குறந்தா ஆறாமுகனிடத்தே. தன் கைமுதல் ஒன்றும் இல்லை, இதை பெருமாள்கிட்ட இது வானமாமல பெருமாள்கிட்ட சொன்னார், எனக்கு போக்கிடம் வேறில்லை அப்படிங்கிறதே திருக்குடந்த பெருமாள்கிட்ட சொன்னார். திருக்குடந்த பெருமாளும் ஒன்னும் அசையறதா இல்லை. அவர் சொன்னார், ஆடு மலையாளத்துக்கு வரும். ஆழ்வார் பரப்பு திருவல்லவாழ்கிற திவதேசம், மானை நோக்கு நல்லீர்னு பத்து பாசுரம் நாயிக்கா பாவத்துல பாடுறார். அது என்னன்னு மேல சொல்றேன். மானை நோக்கு நல்லீர் திருவல்லவாழுரையும் கோனார் அடியேன் தொழுதேன். திருவல்லவாழ் பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணார், அவரும் ஒத்துக்கிறதா இல்லை. ஆடாட்டம் அடுத்த இடத்துல பார்க்கலாம். அவர் அங்கிருந்து ஓடினார். இதுக்குள்ள ஓரோரு இடமா ஓடினதுனாலே கால் தளர்ந்து போயிட்டு, நாத் தழுதழுத்து போயிட்டு, கண்கள் சோர்ந்து போயின. மேற்கொண்டு ஆழ்வாராலே நின்று நிலைச்சு பாடுறதுக்கே முடியல. அப்பதான் பிரார்த்தித்தார், மோட்சம் வேணும் வேணும்னு சரணாதி பண்ணிட்டேன், இப்ப வேறு ஒரு பிரயோஜனத்துக்காக சரணாதி பண்றேன். நின்று நினைத்து தரித்து முதல்ல இந்த பெருமாளை சேவிச்சு நாலு பாட்டு பாடணுமே, அதுவே கால் கை தள்ளாடி போய் சொல்லு. உன்னை சேவிக்கும் போது அனுபவத்துக்காகவாவது வலிமையை கொடு, அதுக்காக சரணாதி பண்றேன்னுட்டு இப்ப திவ்வதேசத்துக்கு போல கிருஷ்ணாவதாரத்துல சரணாதி பண்றார். அதான் அஞ்சாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி, பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறந்த நூடு புக்கு என காவியை நின்று நின்று உருக்கி உண்கின்ற இச்சிறந்தவான் சுடரே உன்னை எண்ணுகள் சேர்வதுவே. நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியன ஒன்னலா உருவாய் அருவாய நின் மாயங்கள். நின்று நின்று நினைகின்றேன் உன்னை எந்தனன் நினைகிப்பன், பாவியேற்கு ஒன்னுனன் குறையாய் உலகமுண்ட ஒன்சுடரே. நீ நின்னவாறு இருந்தவாறு கிடந்தவாறு எத்தனை நினைச்சாலும் என் உள்ளமும் உடலும் நீர்ப்பண்டமாக உருகி போகிறது. நிற்க முடியலே, ரொம்ப தள்ளாடி போயிட்டேன். நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியன, நான் நினைக்கிறதுக்கே முடியல, அப்படி தளர்ந்து போயிட்டேன். தளர்ச்சி இல்லாமல் அனுபவிக்கிறதுக்கு இதோ சரணம் புகுகிறேன். மறுபடியும் சரணாதி பண்ணார். நாலு சரணாகதி ஆயிடுச்சு, அஞ்சாம்பத்தே முடிஞ்சு போச்சு. மறுபடியும் மறுபடியும் சரணாகதி, ஆனாலும் பெருமாள் கொடுக்கறதா இல்லை. கடைசி சரணாகதி அஞ்சாவது சரணாகதி, நாலு ஆயிடுச்சு போ. அஞ்சாவது சரணாகதி ஆறாம்பத்தனுடைய கடைசி படிகத்துல பண்ணார். திருவேங்கடவன் இடத்தில் திருமலை திருப்பதிக்கு சென்றார். அவ்வெம்பெருமான் திருவடிகளை பற்றினார். உலகமுண்ட பெருவாயா உலத்தில் கீர்த்தி அம்மானே, நிலவும் சுடர் சூழ் ஒடிமூர்த்தி நடியாய் அடியேன் ஆறுகிறேன். திலக மலகுக்காய் நின்ற திருவேங்கட தெம்பெருமானே, குலகலடியே உன பாதம் கூடுமாறு கூறாயே, உன் திருவடிகளை எப்ப பற்ற போகிறேன், எப்போது நீ கொடுப்பாய்னு பிரார்த்திக்க ஆரம்பிச்சார். அதுல பத்தாவது பாசனம்தான் ரொம்ப பிரசித்தமான பாசம். நம்மாழ்வார் சரணாகதி பலித்ததுன்னு சொன்ன அந்த பாசம், அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்க உரமாறுபா, நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழும் நில்லாவ் அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, வேறு புகழற்றவனான அடியேன் இதோ உன் திருவடிகளையே உபாயமாக பற்றுகிறேன். சரணாகதி அனுப்பித்தார், கொடுக்கிறேன் பெருமாள் சொல்லிட்டார். ஆனாலும் காலதாமதம் பண்ணார். கொடுக்கிறேன் உடனே கொடுத்துட வேண்டாமா, கொடுத்துருப்பார். ஆனா இவர் முதல் பத்து பாசனம் பாடுறச்சே ஆயிரத்துளிப்பத்துன்னு சொல்லிட்டார். இப்ப ஆறாம்பத்து கடைசியில இவருக்கு மோட்சத்தை கொடுத்துட்டா அறுநூற்று குளிப்பத்தான் இருந்திருக்கணும், ஆயிரத்துளிப்பத்தா இருக்கலாமோ. சரி, பிரபந்தத்தை முடிக்க வைப்போம், அல்லது இவரை வைத்துத்தானே நாட்டை திருத்த வேண்டும். இவரை அழைத்து போனால் பின்னால் மக்களுக்கு உபதேசம் பண்ண போமவர் யார்? அதனாலேயே பெருமாள் வச்சார். நம்ம வீட்டுக்காரான விருந்தாளிகள் வந்திருக்காருன்னா கொஞ்சம்னா சோறு இருந்தால் நம் குழந்தைகளை பட்டினி விட்டு அவர்களுக்கு சோறிடுவது மாண்பு. அதே போல இப்ப நாமெல்லாம் பெருமாளுக்கு, நம்ம சம்சாரிகள்லாம் பெருமாளுக்கு வந்த விருந்தாளிகளை போலே. அவர் வீட்டு குழந்தை தான் நம்மாழ்வாரும் திருமங்கி ஆழ்வாரும். அதனால சம்சாரத்துல வச்சு வச்சு அவளை பட்டினி போட்டு நமக்கு சோறு கொண்டிருக்கார். நமக்கு சோறு தான் திருவாய்மொழியும் பெரிய திருமொழியும். இந்த சோற்றை கொடுக்கணும்னா அவா பட்டினி கிடக்கணும். வைகுண்ட அனுபவம் இல்லாம இங்க அலமந்து போராடும் இல்லையோ, இதுதான் அவளுக்கு பட்டினி. அப்ப தம் வீட்டு குழந்தைய பட்டினி வச்சு நமக்கு சோறு போட்டுட்டார். ஆனா அவளுக்கு கட்டப்பட்டு போனச்சே, ஆமா இந்த சோறு என்ன பெருசுன்னு வந்த விருந்தாளி சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் நாம இப்ப சொல்லிட்டுருக்கோம். என்ன இவர் இந்த பாசுரத்தை எனக்கு கொடுத்துட்டது, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, யாரோ தன பட்டினி வச்சு பெருமாள் நமக்கு கொடுத்துருக்காருங்கிற தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. விட்டா முதல் நாளே பண்ணிட்டு போயிருப்பார் நம்மாழ்வார். இருந்தாலும் வச்சு வச்சு நமக்காகத்தான் இத்தனையும் பண்ணினார். அப்ப கடைசி சரணாகதி ஆறாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி பத்தாவது பாசுரம் அகலகில்லே நிறையவன் நலன்மேல் மங்க உரமாறுபா. அஞ்சு சரணாதி பண்ணார் இல்லையோ, இதுதான் ஆசக்கிருத்து பிரபத்தி கரணம். ஒரு தடவை அல்ல பல தடவை சரணாகதி. ஆனா அங்கி என்ன பண்ணாரோ அங்கம் அதே போல பண்ண வேண்டும் அல்லவா? அத போல் ஆறாம் பத்துல கடைசியா திருவேங்கடவன் இடத்துல நம்மாழ்வார் பண்ணார். அதே முதல் பத்திலேயே திருவேங்கடவன் இடத்துல திருமங்கை ஆழ்வார்கள் நாள் போட்டார். அங்கிருந்து நீங்க வரணுமே, அவர் விட்ட இடத்துல இங்க இவர் சொல்லணும் இல்லையா? அவர் இப்ப திருவேங்கடத்துல விட்டிருக்கார். ஆனா திருவேங்கடத்துக்கு முன்னால் ஒரு சரணாகதி நைமிஷாரண்யத்துல தான் சரணாகதியை ஆரம்பிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். நைமிஷாரண்யத்தில் பற்றினார், திருவேங்கடவனிடத்தே பற்றினார். ஹே பகவன், வம்புலான் கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரணன் இவற்றை நம்பினார். யாரெல்லாம் சண் மனைவியை விடுத்து மாற்றான் மனைவியை தன்னுடையவள் என்று நினைத்தானோ ஓர் நாள் மரணமைத போகிறான். அன்னைக்கு யமதூதர்கள் வந்து கயிற்றை இழுத்து போவார்கள். அங்க போய் செப்பால் செய்யப்பட்ட கொதிக்கும் பெண் பொம்மை வைக்கப்பட்டிருக்கும். கீழே யாரையோ அணைக்க ஆசைப்பட்டாய், வா ஹே பாபி, இந்த பெண் பொம்மை அணைத்துக் கொள் என்று யமன் சொல்லப்போறான். அந்த நினைப்பு இப்ப வரச்சே நடுங்கிறதையும் உடம்பு செம்பினாறு என்ன பாவையை பாவி நீ தழுவு என மொழிவதற்கஞ்சி நம்பினாரும் சரணடைந்தே நைமிஷாரண்யத்துடைந்தாய். அதை நம்பி நைமிஷாரண்ய பெருமாளே சரணாதி பண்ண வந்துட்டேன் என்று நைமிஷாரண்யத்துல பண்ணார். அடுத்து அப்ப நரக பயம், பண்ணிருக்கிற பாபத்தினுடைய பயத்தால் நைமிஷாரண்யத்துல சரணாகுதி. யாரோ பந்துக்களை போய் பந்துக்கள் நினைச்சுட்டேனே, இவர்கள்லாம் பந்துக்களே அல்லர்கள் என்று திருவேங்கடவன் இடத்துல சரணாதி பண்றார். தாயே தந்தையென்னும் தாரமே கிளை மக்களென்னும் நோயே பட்டொழிந்தேன் போரும், இத்தனை நாள் பட்டபாடு ஆபாச பந்துக்களை பந்துக்கள் நினைச்சுட்டேன், இனிமே அவர்களை நினைக்க போறதில்லை, இனி நீதான் பந்து அப்படின்னு திருவேங்கடவனுடைய திருவடிகள்ல சரணாதியை உட்பிட்டார். மற்றொரு இடத்துக்கு சென்றார். ரொம்ப ஆச்சரியமான பெருமான் திருவள்ளக்குளத்துள் அண்ணா, திருவள்ளக்குளத்திலே அண்ணம் பெருமாள் அண்ணம் பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கு. அடியேன் இடரை களையாயே, என்னுடைய இடர்களையெல்லாம் களைய வேணும் என்று அங்கு சரணாதிக்க நுட்டித்தார். இப்படி பத்து சரணாதி பண்ணியிருக்காரு திருவங்கி ஆழ்வார். ஒன்னு இல்லை, இவர் அஞ்சு பண்ணார், அங்கேயே அஞ்சு பண்ணா அங்கம் பத்து பண்ண வேண்டாமா? அங்கேயே குறைச்சலா பண்ணா அங்க அந்த விளக்கணமும் இல்லையோ. ஆனால் இவர் அஞ்சு தடவை சரணாதி பண்ணத்துக்கு அவர் பத்து தடவை சரணாதிக்க அனுட்டித்தார். இதெல்லாம் அனுட்டிக்கிறதுக்கு யாது காரணம்னால், இந்திரியங்கள் நம்மளை என்ன பண்ணிடுமோ, இந்திரியங்கள் நம்மளை வசப்படுத்திடும் போதுக்கேன்ற பயம் காரணம். நம்மாழ்வாரே இந்திரியத்துக்கு பயந்து பாடினார். உள்நிலாவிய ஐவரால் குமை தீர்த்தி என்னையுன் பாதமங்கயம் நன்னிலா வகையே நலிவான் இன்னம் எண்ணுகின்றாய். உள்நிலா ஐவரால் அஞ்சு பேர் எனக்குள்ளேயே கொடுத்தன வச்சிருக்கவர் அஞ்சு இந்திரியங்கள். இவெல்லாம் எங்கிட்டே இருப்பா, வாடகை தரமாட்டா, ஆனா எனக்கே எதிராக வேலை பார்த்துட்டு இருப்பா. நம்ம கொடுத்தன வச்சிருந்துப்போம், வாடகையும் வசூல் பண்ண முடியாது. நம்ம வீட்டை எதை பண்ண போனாலும் இந்த வீட்டையா பார்க்க வந்திருக்கேள், இதையா வாங்க வந்திருக்கேள் அப்படின்னு ரெண்டு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சு விட்டுறானோ இல்லையா? அதே போலத்தான் இந்த இந்திரியங்கள் நம்ம கிட்டேயே கொடுத்துனிருக்கோம், வாடகை தராது. ஆனா என்ன பெருமானை பத்தி நினைக்க விட்டாமல் எங்கேயோ இழுத்துன்னு போயிட்டு இருக்கும். அதனாலதான் உள்நிலா ஐவரோட நிறுத்தி என நலிய எண்ணுகின்றான், எண்ணிலாமாயன் என நலிய எண்ணுகின்றான். இப்படி இந்திரியங்களை வச்சு என்ன படுத்துடுவியா? அகற்றணி வைத்த மாயவள் ஐம்புலன்கள் ஆமவை நன்கறிந்தனன் அகற்றி என்னையின் நீ அருஞ்சேற்றில் வீழ்த்தி கண்டாய். அதே வானமாவல பதிகத்துல பாடுறார், பகவன் உன்னிடத்திலிருந்து என்னை அகத்தி வைப்பதற்காக நீ வெறித்த சேற்று வலை இவ்விந்திரியங்கள் என்று தெரிந்து கொண்டேன். அகற்ற நீ வைத்த மாய வல் ஐம்புலன்கள் ஆமவை நன்கறிந்தனன். இந்த மாய வல்வினைகளாக இருக்கும் ஐம்புலன்களை தெரிஞ்சுட்டேன், அதன் தள்ள உழுந்துட மாட்டேன், ஆனா பயப்படுறேன் என்று நம்மாழ்வார் சாதித்தார். அதே போல திருவங்கி ஆழ்வார் சொல்றார், ஆற்றங்கரை வாழ்மரம் போல் அஞ்சுகின்றேன், பாம்போடு ஒரு கூரையிலே பயின்னார் போல் அஞ்சுகின்றேன், இரு பாடெறி கொள்ளி எறும்பின் உள்ளே போல் அஞ்சுகின்றேன். இதெல்லாம் கடைசி பதிகத்தை ஒன்னாவது திட்டாந்து சொல்ற. நான் எப்படி தெரியுமா இந்த இந்திரியக்களை கண்டு பயந்துட்டே இருக்கேன்? பெரிய ஆற்றங்கரையில் இருக்கிற மரம் பயந்துட்டே இருக்கணுமா? எப்ப வெள்ளம் வந்தா வேரோட போடுமோ? ஆற்றங்கரையில் இருக்கிற மரம் பயப்படுமா? எப்ப இந்த இந்திரியங்கள் ஆசைப்பட்டு நானே போயிடுவேனோ என்று நான் பயந்துட்டு இருக்கேன். என்ன, நான் சம்சார கடலின் கரையில் உட்கார்ந்துள்ளேன், கடல் ஆழத்திலேயே அகப்பட்டு இருக்கிறேன். ஆற்றங்கரை வாழ்மரம் போல் அஞ்சுகின்றேன், பாம்போடு ஒரு கூரையில் பயின்னார் போல் அஞ்சுகின்றேன். ஒரே பாம்போட கொடுத்துருமானோ, ஒரே கூரைக்குள்ளேனா எவ்வளவு பயப்படணும்? அப்படித்தான் இந்திரியங்களை கண்டு பயந்து கொண்டிருக்கிறேன். இருபாடறி கொள்ளி எறும்பின் உள்ளே போல், ஒரு பெரிய கட்டை கட்டை பத்தி நுடுத்து, ரெண்டு பக்கம் பத்தி நுடுத்து, நடுவுற ஒரு எறும்பு மாட்டி நுடுத்தனா எங்க போகும்? ஒரு பக்கம் எரிஞ்சா இன்னொரு பக்கம் போகலாம், அந்த பக்கம் எரிஞ்சா இந்த பக்கம் போகலாம், ரெண்டு பக்கம் பொறிச்சு விடுத்துனா நடுவில் எரிஞ்சு எந்த பக்கமே போக முடியாது சொல்லு. அதை போல நான் எங்கேயும் போக முடியாத தவிச்சிருக்கேன், இந்திரியங்கள் நம்மை இப்படி சமப்படுத்துகின்றனவே என்று பயந்து போய் திருவங்கி ஆழ்வார் பாடினார். அப்ப இந்திரிய பயாத்ரோஷமும் சரி, ஆ சக்ருத்து பிரபத்தி கரணமும் சரி, இந்த ரெண்டு நம்மாழ்வாரிடத்திலையும் பார்த்தோம், திருவங்கி ஆழ்வாரிடத்திலையும் பார்த்தோம். ரெண்டு பேருக்குமே பொது, பகவானோட சேர்ந்திருந்தாத்தான் அவளுக்கு திருப்தி. விட்டு பிரிஞ்சுட்டா ஹோனு கதற ஆரம்பிச்சுடுவார்கள். ஆழ்வார் பெருமானோடே கூடினார், ரொம்ப ஆச்சரியமா பாடினார். அந்தாம தன்பு செய்த நாவிசேர் அம்மானுக்கு அந்தாம வாழ்முடி செங்காழி நூல் ஆரவுளன், செந்தாமரை தடங்கண் செங்கனிவாய் செங்கமலம், செந்தாமரை அடிக்கண் செங்கண் திருவுடம்பே. அந்தாம தன்பு செய்த நாவிசேர் பெருமாளினோட கலந்துட்டார் எனது பரம திருப்தி அப்படின்னும் பாடுவர். அப்படி சேரப்பெறாத காலத்தே ஓ ஏழையராது உண்ணும் இணைக்கூச்சங்களோ அறியேன், ஆழியன் கண்ணபிரான் திருக்கண்களோ அறியேன், சூழவும் தாமர நான்மல போல் வந்து தோன்றும் கண்டீர் தோழியர்கள். என்ன சொல்ல போறேன், இந்த பெருமாளுடைய கண்களை எனக்கு சேவை சாதிக்க மாட்டேங்கிறதே, காதுகளை சேவிக்க முடியலையே, மூக்க சேவிக்க முடியலையே, ஹோன்னு அழுவும் செய்வார். அப்ப சேர்ந்திருந்து பாடுறச்சே திருப்தியா பாடுவார், பிரிஞ்சிருந்து பாடச்சே அழுது கொண்டு பாடுகிறார். சம்ஸ்லேஷத்தில் சுகம், விஸ்லேஷத்தில் துக்கம், சுகம் துக்கம் மாறி மாறி வருகை. பத்து பாட்டு சுகமா பாடுவர், அடுத்த பத்து பாட்டு ஓன் அழுவர். எனது குழந்தையாட்டம் தான் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை வந்து இனிப்ப குடிச்சிட்டோம்னா பெசாம சிரிச்சுட்டு இருக்கும், அதே அது தீந்து படுத்து நினைச்சுன்னா உடனே அழகு ஆரம்பிக்கும். இதை போல மாறி மாறியானார் அழுவார் குழந்தைய போலத்தான். திடீர்னு அழுவார், திடீர்னு சிரிப்பார், அவனோட சேர்ந்து இருந்தா சிரிப்பார், பிரிஞ்சிருந்துட்டா அழ ஆரம்பிச்சிருவார். இதே போலத்தான் திருமங்கை ஆழ்வார், அவனோட சேர்ந்த போது அலமந்து பாடுகிறார், நன்கு ஆனந்தமா பாடுவர். பெருமான் அனுபவத்தை கொடுக்கலையா, போன்னு அழறதுக்கு ஆரம்பிச்சுடுறார். அவனோட சேர்ந்து பாடுகிறார். எப்பேற்பட்ட நாராயண நாமத்தை பெருமான் எனக்கு கொடுத்துட்டார். நான் கண்டுகொண்டேன் நாராயணாதன் நாமம், நமக்கு ஒரு குறை இல்லை. குலந்தரும் செல்வன் தந்திரும் அடியார் படுது ஆயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும், நெழ்விசும்பருளும் அருளுறு பெருநிறம் அளிக்கும் பெற்றதாயினும் ஆயின செய்யும், நலந்தருஞ்சொல்ல நான் கண்டுகொண்டேன். ரொம்ப திருப்தியா பாடுவோம். இப்ப நான் பாடினீர் நன்னத்தானே பாடினீர்னு சொன்னா ஊன் அது பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும் பாதை பேனால் பனிநிலம் கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளால் எட்டுணைப்போ தென்குடங்கால் இருக்க இல்லால் மட்டு விக்கி மணிவண்டு முரளும் கூந்தல் மடமானையில் செய்தார் சென்னை மெய்யே கட்டி வச்சு சொல்லன்ன சொன்னால் கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாராரே. ஓ இந்த பெண்ணு இவ்வளவு கட்டப்பட்டு போய் வருத்தப்பட்டு இருக்காளே, யார் இவளை தேட்ட போறா, என்னாகுமோ ஏதாகுமோ, ஒரே அழுகை. இந்த பக்கத்துல இப்ப அழுதாருன்னு பாய்ச்சல் இருக்கு, அந்த பக்கம் சந்தோஷப்பட்டார்னு பாய்ச்சல் இருக்கு. இது என்ன மாத்தி மாத்தி குழந்தையாட்டம் பண்ணிட்டு இருக்கிறான்னா, சம்ஸ்லேஷித்தால் சிரிப்பார், விஸ்லேஷித்தால் அழுவார். இது ரெண்டு பேருக்குமே பொது. ஒன்னா சந்தோஷமாவும் படமாட்டார், வரிசா துக்கத்தோடையும் படமாட்டார். மாறி மாறி இவை இரண்டும் வருகிறது இல்லையோ, அப்ப இது ரெண்டு சுக துக்கங்கள் மாறி மாறி வருகை, இருவருக்குமே பொது. இந்திரியங்களை கண்டு பயப்படுகை, இருவருக்குமே பொது. ஆகையாலே பலவிடங்களில் சரணாகதி அனுஷ்டிக்கை, இருவருக்குமே பொது. அங்கி அங்க பாவத்தோட பாடினது, இருவருக்குமே பொது. பக்தி சாஸ்திரத்தை விளக்கி கொடுத்தது, இருவருக்குமே பொது. நித்தசூரிகளுடைய அம்சமாகவே பிறந்தது, இருவருக்கும் பொது. இப்படி எத்தனையோ ஒற்றுமைகளை பார்த்தோமா. இனிமே இவர்கள் பாசனங்களுக்குள் ஒற்றுமையிலேயே இருக்கும் வேற்றுமைகளை பார்க்க போறோம். ஒற்றுமைதான், ஆனா அந்த ஒற்றுமையிலே அவர் ஒரு மாதிரி இவர் ஒரு மாதிரி. ஒரே கேசரி தான், ஆனா அது கேசரியா எப்படி இருக்கும், சில சமயம் ஜீராவா எப்படி இருக்கும்னு பார்க்கணும். அதுக்காக அடுத்த பகுதியில் பார்ப்போம். தற்போது இந்த குடும்பத்தாருக்கு செங்கன் திருமகத்து செல்வ திருமாலால் எங்கும் எப்போதும் திருவுருள் ஏற்பட்டு நீங்காத செல்வம் நிறைந்து பக்தி தழைத்து வாழ வேண்டும் என்று பிரார்த்தி தமிழ்கிறேன்.